இறைக்குலமே இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே.
இப்போது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த காணொளி வாயிலாக திருப்பலியை கண்டு மகிழ்கிற என் அன்பு இறை பிள்ளைகளே, இன்னைக்கு தாய் திருச்சபை, குறிப்பாக இந்திய திருச்சபை அல்போன்ஸ் அம்மாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. கேரளத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கன்னி இன்றைக்கு திருகவை அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. ஏன் உயர்த்தியது, அவர் நமக்கு என்ன பாடத்தை விட்டு சென்றிருக்கிறார், அவர் காட்டிய வழி என்ன என்பதை மறையுறையில் நான் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து நானும் தியானிக்க காத்திருக்கிறேன். இந்த நாளில் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்றத நான் வாசித்த அந்த தொடக்க உரை உங்களுக்கு சொல்லியிருக்கும் என்று நினைக்கிறேன். பவுலோடியாருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நான் அதை நிறைவு செய்கிறேன். துன்பத்தின் வழியான ஒரு மீட்பை தான் இன்றைக்கு இந்த அம்மாவுடைய வாழ்க்கை சொல்லுகிறது. கண்களை மூடி இந்த திருப்பலியின் தொடக்க நேரத்திலேயே நாமளும் யோசிச்சு பார்ப்போம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற இந்த நேரத்தில் ஜஸ்ட் உங்களை கண்களை மூடி உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினச்சி பாருங்களேன். எந்த உடலினுடைய பாகங்கள் இந்த திருப்பலி நேரத்தில் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த உடல் அவயங்கள் வேதனை தருகிறது, அந்த வேதனையை இந்த நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு இந்த திருப்பலி மூலமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பூசையில் நான் பங்கெடுத்து ஜெபிக்கிறேன். இது காணொளி திருப்பலியாக இருந்தாலும் கூட கடவுளுடைய அருள் இதில் எனக்கு கிடைக்கிறது என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் பயணிக்கிற எனக்கு நல்ல சுகத்தை தாருங்கள் ஆண்டவரே, என் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தாருங்கள் என்று சொல்லி ஜெபித்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம்.
ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் உன்னை விட்டு அகன்று போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா.
இறையருளை நிறைவாய் உணர்ந்தவர்களாய் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரின் நிறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வோடு பணிபுரிய கன்னியான புனித அல்போன்ஸ் அம்மாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாய் பங்கெடுக்க அருள் வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 வசனங்கள் 29 முதல் 35 முடிய. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டு கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றே. ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மானவோடும் இருப்பாராக.
புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தை நற்செய்தி 13:44 தொடங்கி 46 வரையுள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்னைக்கு அன்னையாம் திருச்சபை புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. அல்போன்ஸ் அம்மா சமீப காலத்தில் திரு அவையால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு புனிதை. முக்கியமாக இந்தியர்களுக்கு இது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு காரியம். இந்தியாவிலிருந்து மீண்டுமாக திரு அவை ஒருவரை புனிதராக உயர்த்தி தந்திருக்கிறது. இந்த அல்போன்சாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கை முழுவதுமாகவே துன்பத்தை மட்டுமே அனுபவித்த ஒரு ஜீவன், துன்பத்தை அனுபவித்தன் காரணமாகவே அவர் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பதிவுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் ஒரு புனிதையை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த நாளில் என்கிற ஒரு ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். 1910 வருடம் 8 மாதம் 19 தேதி 1910 இந்த புனிதை ஜோசப் என்கிறவருக்கு மரியா என்கிற ஒரு அன்பான தம்பதியர்களுக்கு கடைசி குழந்தையாக பிறக்கிறார். இந்த குழந்தை பிறக்கிற பொழுதே குறை பிரசவத்தில் பிறக்கிறது, குழந்தை இறந்து விடும் என்று பெற்றோரும் உறவினர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். இது குறை பிரசவத்தில் பிறந்திருக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்குது என்று மிகவும் ஒரு அவமானத்தின் சின்னமாக பார்க்கப்பட்ட இந்த குழந்தைக்கு அன்னக்குட்டி அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அல்போன்சா என்பது சபையிலே சென்ற பிறகு வைக்கப்பட்ட ஒரு பெயர், அன்னக்குட்டி என்றுதான் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரர், இவர் தான் கடைசி பிள்ளையாக இருக்கிறார். இவருக்கு முன்பாக இரண்டு சகோதரி ஒரு சகோதரன் என்று இருக்கிறார்கள். ஏன் ஃபாதர் அவங்களோட பிறந்த அண்ணன் தம்பிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நான் உண்மையிலேயே எனக்கு ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் முத முறையாக சின்னஃபாராக இருக்கும் போத ஒரு பங்கில் அன்றைக்கி வந்து அந்தோனியார் பூசை வைக்கிறேன், அந்தோனியார் கெபி, அந்த கெபியில் அந்தோனியார் திருவிழா கொண்டாடுறாங்க, கெபியில் நான் பிரசங்கம் வைக்கிறேன். அந்த பிரசங்கத்தில் சொல்லும் போது அந்தோனியாருடைய உடன்பிறப்புகளை சொன்னேன், அந்தோனியாருடைய தாய் தகப்பன் பேர் எல்லாத்தையும் நான் ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டே வந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போது அந்த கோயிலுடைய கோயில் பிள்ளை அந்த அன்பியத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு அம்மா பூசை முடிச்சுட்டு வந்தாங்க. இந்த சாமி அந்தோனியாருக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா, அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்போ என்ன அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நினச்சேன் அவர் வானத்திலேருந்து வந்தவர், உண்மையிலே சொன்னாங்க. என்ன நினப்போ அப்படின்னா அந்தோனியார்னா கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு புனிதர்கள் தான். இந்த மாதிரி புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது அவர்களுக்கு அவருடைய உடன்பிறப்புகள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா நம்மளும் தெரிந்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா புனிதர்களுமே ஆண் புனிதை பெண் புனிதர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்களான்னு கூட இவங்க எல்லாமே குடும்பத்திலேருந்து போனவங்க தான். அவங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய மேன்மையை உணர்ந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் காட்டிய அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இறை சிந்தனையோடு பயணிக்கிற பொழுது அவர்களை திருவை இறை மனிதர்களாக மாற்றியது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன செய்தி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா இறந்து விடுகிறார்கள். தாயில்லாத பிள்ளையாகத்தான் தகப்பனோடு இந்த பிள்ளை வளர்க்கப்படுகிறது. இல்லை என்ன ஒரு பெரிய அதிசயம்னா அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த அம்மா அவருடைய தோட்டத்துக்கு போயிருக்காங்க. இப்போ தோட்டத்தில் ஒரு கன்னியாஸ்திரி வந்து அவர்களை நீ துறவரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறது போல் அவங்கள ஒரு உள்ளுணர்வு அவர்கள் காண்கிறது. அவர்கள் காட்சியாக அதை கண்டதாக போய் தன்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சொல்லுகிறார். அப்போது அவரா அந்த அம்மாவாக நினச்சது எனக்கு காட்சி கொடுத்தது குழந்தை தரசம்மா தான், அதனால் நான் கார்மேல் மடத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ஊருக்கு என்ன செய்கிறாங்கன்னா கிளாரா சபையிலிருந்து இரண்டு சகோதரிகள் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஞான உபதேசம் சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒருவேளை ஆர்வமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் அவங்க அழைத்தல் வாழ்க்கை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்திக்க வந்த நேரத்தில் தான் தனக்கு இருந்த என்ன ஐடியா கார்மேல் கான்வென்ட்டுக்கு போகணுன்ற இந்த ஐடியாவை உடச்சி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிளாரா சபையில் அவங்க சேர்றாங்க. இன்றைக்கி நான் வந்து எங்கள் மறை மாவட்டத்தினுடைய ஒகேஷன் ப்ரொமோட்டராக இருக்கிறதுனால இந்த சாமியாருக்கு ஆள் பிடிக்கிற வேலை அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன். அது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம வந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேரை வந்து அருட்பணிக்கு நம்ம அழைக்கிறோம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி முடித்திருக்கிற மாணவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம போய் நேரடியாக சந்திச்சு பள்ளிகளில் சந்திச்சு பங்குக்கு போகிற பொழுது பங்கில் இருக்கிற அந்த பசங்களுடைய வீடை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இளைஞர்களை சந்திச்சு நீ வந்து மறை மாவட்டத்துக்கு படிக்க வரக்கு ஆர்வம் இருக்கா அப்படிலாம் நம்ம சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வரும்போது நானே பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நான் ஜெஸ்வுட் போகலான்னு நினச்சிட்டு ஃபாதர், நான் செலெக்ஷனுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபாதர், நான் நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியுது மறை மாவட்ட குருவாக இருக்கிறதுல இவ்வளோ பெரிய ஆனந்தம், இவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய பாக்கியம் இருக்குது, மக்களோடு இருக்கிற பணியாக இது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லும் போதை புரிஞ்சுக்கிட்டு மனநிலையை மாற்றி மறை மாவட்டத்திற்குள்ளே வந்தவர்கள் இன்றைக்கு குருமானவர்களாக நம்முடைய மறை மாவட்டத்திலையுமே இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த ஒகேஷன் ப்ரமோட்டர்ஸ்க்கெல்லாம் மாநில அளவில் கூட்டம் போடுவாங்க, அப்புறம் தேசிய அளவில் கூட்டத்துக்கெல்லாம் நான் போகிறது உண்டு, நான் போயிருக்கிறேன். அப்போது போயிருக்கும் போது எங்களுடைய மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டம் இறையலைத்தலுக்கு பெயர் போன ஒரு மறை மாவட்டம். நிறைய ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிராமம் கிராமமாக போனீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லையுமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழைத்தல் அதிகமாக இருக்கிறதுனால நான் சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஒகேஷன் ப்ரொமோட்டர் அப்படின்னு தெரிஞ்சவுடனே இந்த கூட்டம் முடிய போது அல்லது இந்த இடைவெளி நேரங்களில் பேசும்போது ஃபாதர் நீங்கள் தான் ஒகேஷன் ப்ரொமோட்டராக, உங்களுக்கு ஆள் வந்து எக்ஸஸாக இருந்தால் எங்களுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிஸ்டர்ஸ்லாம் ஃபாதர் எங்கேயாவது பிள்ளைங்க தெரிஞ்சுன்னா எங்கள் அட்ரஸ் கொடுங்க ஃபாதர், என் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக கார்டெல்லாம் கொடுப்பாங்க. நானாக நினச்சிக்கிருவேன் நேரடியாக வந்து நீங்கள் பிள்ளைங்களை பார்த்து குடும்பத்தை தெரிஞ்சு அதோடைய தகுதி தெரிஞ்சு அழைக்காமல் ஒரு பிள்ளை நான் கை காமிச்சு சபைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழைத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியாது. அதான் அந்த கிளாராமாவுடைய சபைக்கு அவங்க போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சகோதரிகள் வந்து சந்திக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டு அந்த சபைக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இறையலைத்தில் அல்போன்ஸ் அம்மாவுடைய அவங்களுடைய இறையலத்தில் ஒகேஷனோடு நான் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி இந்த நிலைமையில் ஒகேஷன் ப்ரமோஷன் இருக்குது அப்படின்றத மக்களாகி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைங்களை நீங்கள் ஒகேஷனில் வளர்க்கணும். என்னதான் குருக்களுக்கும் அல்லது அருட்கணியராக போகிறதுக்கும் ஒகேஷன் ப்ரொமோட்டர்ஸ் இறை அழைத்தல் ஊக்குநர்கள் வந்து பிள்ளைகளை அந்த நேரத்தில் சந்தித்தாலும் கூட அந்த இறை அழைத்தல் என்பது குடும்பத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே விளைய வச்சு அதை கொண்டு வந்தால் தான் நாம் சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைக்கு அழைத்தல் என்றால் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு செய்திக்காக சொல்கிறேன். சரி, அப்போ அல்போன்சம்மா அந்த குருமடத்திற்குள்ளே நுழைந்த நாட்கள் இருந்து அவர்கள் நோயினால் பாதிக்கப்படுகிறாங்க. அவங்க எப்போது அந்த ஃபைனல் டோஸ் கொடுத்தாங்களோ அந்த நாளிலிருந்து தொடர் வியாதிகள், அந்த வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதிகள் என்பதுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது என்று சொன்னால், வழக்கத்திற்கு மாறாக அதிகமான இரத்தப்போக்கு அந்த அம்மாவுக்கு ஏற்படுகிற அந்த ஒரு 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 கடுமையான ஒரு சூழல், பல நாட்களுக்கு இந்த இரத்தப்போக்கு நோயினால் அவர்கள் இரத்தப்போக்கு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும். எப்படிலாம் அந்த இரத்தப்போக்கு வரும்னா, சில நேரங்களில் மூக்கிலலாம் அவங்களுக்கு சில நேரத்தில் ரத்தம் தன்னால் கசியுமா, அந்த மற்ற நாட்களில் மூக்கில் வருமா, அப்படியே பார்த்தோன்னா வாயிலிருந்து ரத்தமாக வருமா. ஆனால் யார்ட்டையுமே என்ன சொல்கிறதில்ல, அவங்க அதை வெளியில் சொல்கிறதில்ல. அங்கனங்கன்னு உடம்புல கட்டி வரும், அந்த கட்டி வந்து அப்படியே புண்ணாகி புறையோடி சீல் வடியுமா. ஆனால் யாருக்கு அந்த அம்மா அதை சொல்லுவதே இல்லை. இவ்வளவு தூரம் எப்படி அப்படின்னா, மடத்திலிருந்து அடிக்கடி இந்த அம்மாவுக்கு உடல் சுகவீனமாகிறதுனால இவளை கொண்டு போய் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவரிடம் கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ்க்கே இந்த அம்மாவுக்கு என்ன நோயின்னு சொல்ல முடியல. என்னென்ன ஒரு ஒரு வியாதினா ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் பார்ப்பார், ரெண்டு வியாதினா பார்க்கலாம். புதுசு புதுசாக அந்த அம்மாவுக்கு நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது மருத்துவர்களையுமே வியப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அல்போன்ஸ் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்த உடலினுடைய வேதனைகள் வலிகள் எல்லாத்தையுமே இயேசுடைய சிலுவையின் அந்த துன்பத்தோடு ஒப்பு கொடுப்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த அம்மாட்டருக்கு நல்ல குணம் என்னென்னா, யாரும் அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதை விரும்பவே மாட்டாங்க. யாரும் அவர்களோடு வந்து அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி அதெல்லாம் நம்ம விரும்புகிறதே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு யாரையுமே அவர்கள் விரும்புவதே இல்லை. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த துன்பம் இறைவனுடைய பாடுகளில் பங்கெடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த நிலையில் இருக்கிற பொழுது என்னுடைய சந்தோஷத்தில் எதற்காக நீங்கள் வந்து எனக்கு துக்கத்திற்கான செய்தியை சொல்லுகிறீர்கள் என்கிற விதமாக அவர்கள் யாருடைய ஆறுதலையும் எதிர்பார்ப்பதில்லை, யாருடைய அரவணைப்பையும் அந்த அம்மா எதிர்பார்ப்பதே இல்லை. நாம் இன்னைக்கு இந்த இடத்துல நம்முடைய ஒரு சின்ன அப்ளிகேஷன் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. நான் மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தே நீ வந்து என்னை பார்த்தியா, நீ மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நீ மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தானே, மூணு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தா என்ன, நீ அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ற செய்தி தெரிஞ்சாதானே வந்து பார்ப்பாங்க. ஒரு அதீத எதிர்பார்ப்பு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்னை வந்து நீங்கள் பார்க்கல, நான் கீழே விழுந்துட்டு என்னை நீங்கள் வந்து பார்க்கல, நான் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை வந்து பார்க்கல, விக்கி கச்சு பார்க்கல, முக்கிய கச்சு பார்க்கல இப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஒரு அனுதாபத்தை தேடக்கூடியவர்களாக இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு வியாதி, எந்த வியாதி, கொரோனாவுக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறதில்ல, என்னை வந்து பார்க்கல அப்படின்றதையும் வந்து பாருங்கன்றதை நாம் யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியல. மற்ற எல்லா வியாதி வந்தாலும் சரி, பெரும்பாலான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்னை வந்து பார்க்கல, என்னைய கவனிக்கலை, எனக்கு சொல்லி விடலை, எனக்கு ஃபோன் அடிக்கலை, எனக்கு அதை வாங்கித்தரல, பழம் வாங்கித்தரல, பட்டு வாங்கித்தரல, ஏதாவது ஏதாவது சொல்லி சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏன் நீ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், எனக்கு வர துன்பத்தை நான் ஆண்டவருடைய சிலுவையோடு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் வந்து அல்போன்ஸ் அம்மாவை சந்திக்கிற பொழுது கேட்டார்களாம், இவ்வளவு நோய் நொடிகளை துன்பங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்கிற பொழுது, நான் அவற்றை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் என்னுடைய துன்பம், ஐ லவ் மை பெயின், ஐ எம் என்ஜாயிங் மை பெயின் அப்படின்றாங்களாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஞானத்தினுடைய உச்சம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு முறை அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆய ஜேம்ஸ் அவர் தீவிரமான ஒரு மலேரியா காய்ச்சினால் பாதிக்கப்பட்டு போகிறார். அப்போது இவருக்கு செய்தி வந்து கிடைக்கிது, அல்போன்ஸ் அம்மாவுக்கு கிடைக்கிது, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க முட்டி போட்டு ஆண்டோட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு அந்த துன்பத்தை கொடுங்க, ஆண்டவரே எங்கள் ஆயருக்கே அந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அந்த மலேரியாவுடைய வேதனையை நான் தாங்கிக் கொள்வதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட நேரத்தில் அவருக்கு மலேரியா காய்ச்சல் சரியாக போச்சு. இந்த அம்மாவுக்கு மலேரியா நோய் வந்ததாக அப்படியே வரலாறு சொல்லுகிறது. 46வது 1946 இறந்தாங்க. 45லிருந்து 46 இந்த ஒரு வருஷம் பயங்கர கஷ்டங்களை அந்த அம்மா சந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான துன்பத்தை சந்தித்த நேரம் அதுதான். அதிலிருந்து அந்த ஒரு வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 3 மணியிலிருந்து 7 மணி வரை அவர்களுக்கு இருக்கிற அந்த உடல் வியாதி சொல்லவே முடியாது. அந்த நாட்களில் சொல்கிறார்கள், இந்த 3 மணியிலிருந்து 7 மணி குறைந்தது 50 முறை வாந்தி எடுப்பாங்களாம். வாந்தி எடுக்கிறது நீ யோசிச்சு பாருங்க, ஒரு முறை வாந்தி எடுத்தாலே கண்ணு முள்ளிலாம் பிதுங்கிடும், அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்கும், வாயெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், வயிறு வலிக்கும், நெஞ்சை பிடிக்கும், அப்படியே தலை சுத்தும், என்னென்னமோ பண்ணும் ஒரு முறை வாந்தி எடுத்தாவே. ஐம்பது முறை அந்த அம்மா வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்க போகுது அந்த வயிற்றில்? அவ்வளவு தூரம் அந்த துன்பத்தை சொல்கிறக்காண்டி சொல்கிறாங்க. அந்த மூணுலேருந்து ஏழு மணி வரை அந்த உச்சக்கட்ட துன்பத்தை நான் அனுபவிக்கிற ஆண்டோடைய துன்பத்தில் அப்படின்னும் போது ஐம்பது முறைக்கு குறையாமல் அந்த அம்மா அவ்வளோ தூரம் வாமிட் அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா. இந்த நேரங்களில் வியர்க்கிற பொழுது அந்த வியர்வையை துடைக்கிறதுக்கே ஒரு துண்டு வச்சு தொடச்சு தொடச்சு புளியணும். அவ்வளோ தூரம் அந்த அம்மாவுக்கு அந்த வேதனையின் உச்சத்தில் அப்படியே பய அந்த வேதனை உச்சத்தில் அந்த வியர்வை அந்த படுக்கையெல்லாம் நினைத்து விடுமா. உடம்பெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் முகமல் சோர்ந்து போய் தான் இருப்பார்களாம். ஆனால் அவர்களுக்குள் ஒரு தெய்வீக பிரகாசத்தை அங்கு இருக்கிறவர்கள் கண்டுகொண்டார்கள். காரணம், அந்த துன்பத்தில் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அத்தனை சொல்ல வரேன், இவ்வளவு நோய் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை சந்தித்த பிறகு மோசேயுடைய முகம் மலர்ந்திருந்தது, அப்படியே பிரகாச ஒளியாக இருந்தது. அதை ஆரோன் கண்டுகொண்டார், அங்கிருந்த மக்கள் எல்லாரும் கண்டுகொண்டார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா. கடவுளை சந்திக்கிற பொழுது அதை சந்திக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற பிரகாசத்தை இந்த அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கையில் அவருடைய முகத்திலையும் அந்த ஒரு பொலிவை ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போது இந்த அம்மா ஒரு முறை சொல்லுவார்களாம், எனக்கு நோய் வந்து நீங்கியதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நோய் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆயுரோடம் வந்து நான் ஒரு மலேரியா பெற்றுக்கொண்டேன், அந்த மலேரியா நோய் சரியானதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதை நான் அதை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவங்களை எல்லாமே கடவுளுடைய துன்பத்தோடு ஒப்பு கொடுத்ததுடைய ஒரு வெளிப்பாடு தான். அந்த துன்பத்தின் வழியான ஒரு மீட்பை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. அதோடு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உடல் சுகமாக இருந்தேன் என்று சொன்னால் எனக்குள் கர்வம் வந்திருக்கலாம், இந்த சுகவீனம்தான் என்னிடம் இருக்கிற கர்வத்தை அழித்தது, என்னுடைய ஆணவத்தை ஒழித்தது என்னுடைய துன்பம் என்று சொல்லி இவ்வளவு தூரம் அந்த நோய்க்கு மத்தியிலே, துன்பத்திற்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே கடவுளுக்கு சாட்சியமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அல்போன்ஸ் அம்மாவை திருச்சபை இன்றைக்கு ஒரு புனிதராக உயர்த்தியிருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுத்தாது அப்படின்ற வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அது இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசுவிடம் முழுமையாக ஒரு நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொண்டு துன்பத்தின் வழியான ஒரு மீட்புக்கு, என் உடல் வேதனை என் உடல் வலி இதுதான் மீட்புக்கான ஒரு பாதை அப்படின்றத அந்த அம்மா உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எனக்குள்ள உடல் வேதனை இருக்குதா, இப்போ எனக்கெல்லாம் வலி இருக்குது, எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, ரொம்ப நேரம் நின்று பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு பேக்கில் பெயின் எடுக்கும். அதுக்காண்டி வந்து நம்ம கடவுளை போய் நிந்திக்க முடியாது. ஆண்டவரே, நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் பணி செய்கிறேனே, மக்களுக்காக பணி செய்கிறேன், நீ தானே எங்களை பெயர் சொல்லி அழைச்சிங்க, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் எனக்கு வலியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியாது. இந்த வலியை கொடுத்ததுனால ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சில நேரங்களில் தூங்குற நேரங்களில் வலிக்கும், கூட நேரம் நிற்க முடியாது, சரியாக விளையாட முடியலை, எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது. அந்த நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், பட் இதுக்கெல்லாம் நம்ம கடவுளை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அந்த பேக் பெயினையே நான் அவளை நினைக்கிறேன்னா நடக்கவே முடியாமல் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு நடக்கவே முடியல, இடுப்புக்கு கீழே செயலில்லாமல் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் என்னுடைய வலியை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் மூட்டு வலிக்கும், முழங்கால் போட முடியாது, நறுங்க கடுக்கும், கால் வடிக்கும், கை கடுக்கும், ஒரு சில பேருக்கு இதயம் பாதிக்க பட்டிருக்கும், நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கும், எத்தனையோ பாதிப்புகளோட தான் நம்ம வாழ்கிறோம், இருந்தாலும் அதோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போது இதையெல்லாம் நினச்சி நினச்சி நம்ம கடவுளை போய் நிந்திக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது. அப்போது எனக்கு ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு கிட்னியுமே பாதிக்கப்பட்டு போய் டயாலிசிஸ் பண்ணுறவங்களை யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் நம்ம நினச்சி பார்க்கணும். எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்க படுகிற வேதனையை பார்க்கணும், கீழே இருக்கிறவங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும். நான் சொல்கிறது விளங்க நினைக்கிறேன், நமக்கு மேலே இருக்கிறவங்க படுற வேதனையை பார்க்கணும், நம்மளோட மேலே இருக்கிறவங்க எவ்வளோ வேதனை படுறாங்க, ஆனால் நம்ம கீழே இருக்கிறவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணும், எங்க பேர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வேதனைக்கு ஒரு பதில் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, அது உடல் உபாதையாக இருக்கிறது அப்படின்னா இதை போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி நான் சொல்லி சொல்லி என்னத்தை பெருசாக கண்டுற போகிறேன்? யோசிச்சு பாருங்கள், எனக்கு இடுப்பில் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், எங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு யார்ட்டையோ போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நோயாளியாகத்தான் பாப்பாங்களே ஒழிய மூஞ்சிக்கு நேரம் வேணா ரெண்டு ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. அதே வாய் தான் பின்னாடி போய் சொல்லணும், அவன் பண்ண அநியாயத்து, அவள் பண்ண சேட்டைக்கு திமுருக்கு கருவத்துக்கு கடவுள் நல்ல பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்மளாக போய் நம்ம கஷ்டத்தை ஒருத்தட்ட சொல்லி நம்ம பேரை நாமளே கெடுத்துக்கிறணும்? யோசிச்சு பாருங்கள். ஓகே, எனக்கு இது கடவுள் கொடுத்த ஒரு நிந்தை, அவருடைய சிலுவையில் நான் பங்கெடுக்க எனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லாவற்றையும் கடந்து ஏதோ எனக்குள் இருக்கிற ஒரு கர்வம் அல்லது எனக்குள் இருக்கிற ஒரு தீமை அது இன்னும் வளர்ந்து விடாமல் நான் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனே கொடுத்த ஒரு வரம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இத்தனை வார்த்தைகளை சொல்கிறேன், நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தெரிகிறது. சரி, இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கையை தியானிக்கிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை முதல் வாசகத்திலிருந்து எடுத்து அதோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா, யோவான் அச்சதி 1:4-5 வரையுள்ள வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று சொல்லுகிறது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இறைவனுக்கு நிறைய உருவக பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் இறைவன் ஒளியாக தன்னை உருவப்படுத்துகிறார். நானே ஒளி. அதனால தான் நம்ம ஈஸ்டனைக்கு கிறிஸ்துவின் ஒளி இதோ அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகிறோம். இவரே தான் அப்படின்னு சொல்லலாம் பாருறேன் இல்லையா. அப்போது இந்த ஒளி என்பது இறைவனுக்கு இருக்கிற ஒரு உருவகம். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் திருமுழுக்கின் போது நம்முடைய கரங்களில் அந்த ஒளியானது கொடுக்கப்படுகிறது. அது ஞான பெற்றோருடைய கரங்களிலும் பெற்றோருடைய கரங்களிலும் கொடுக்கப்படுகிறது. அல்ஃபோன்ஸ் அம்மாவுக்கும் அந்த ஒளி கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? ஒருவேளை பெற்றோர் வாங்கியிருக்கலாம், அல்லது ஞான பெற்றோர் வாங்கியிருக்கலாம். அவங்க அந்த ஒளியை வாங்கினார்கள். அந்த ஒளியின் தன்மைகளை முழுமையாக உள்வாங்கினார்கள். அந்த ஒளியாய் தன்னை உருவகப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவை உள்வாங்கி அல்ஃபோன்ஸ் அம்மா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புனிதராக, வாழ்க்கையின் மாதிரியாக நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கு நடக்கிற பொழுது நம்ம கையிலையும் ஒரு துறி கொடுக்கப்பட்டது. யோவான் அச்சதி 3:19-20 வரை இருக்கிற அந்த வசனம் கேட்கிறது, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்புகின்றன. அப்போ திருமுழுக்கின் போது ஒளி உங்களிடம் வந்தது. அந்த ஒளி நம்மளை வந்திருந்த போதும் கூட நம்முடைய செயல்கள் தீயவனவாயிருந்ததால் நம்முடைய ஒளியை விட நாம் இருளையே நாம் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். அப்போ அன்பு இறைப்பிள்ளைகளே, நம்ம இதை யோசித்து பார்க்கணும். அப்படின்னா இருளே இல்லாத வாழ்க்கையா ஃபாதர் அப்படின்லாம் கேட்க முடியாது. இருள் அவ்வப்போது வந்துதான் செல்லும். எப்படி இன்பம் துன்பம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒன்று இருந்தால் ரெண்டு இருக்கும், ரெண்டு இருந்தால் 4 இருக்குன்னு சொல்கிறோமோ அதுபோல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம எதுக்கு தீனி போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு காரியம். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம ஒளியை வந்து நாம் உள்வாங்கி அதை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஆனால் இருளை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களே, அப்புறம் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற அந்த இறை உறவு அந்து போயிடும். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நாய் வந்து சில நேரங்களில் என்ன செய்யும் அப்படின்னா, எலும்பு துண்டு கிடைக்கும் இந்த கல்யாணத்தில், அது சாப்பிட்டுட்டு போடுவாங்க இல்லையா, அந்த எலும்பை எடுத்து என்ன செய்யும்னா கடிக்கும். கடிக்கும் போது என்ன செய்யும், அந்த எலும்பு போய் நாயினுடைய அன்னங்களில் மேலையும் கீழையும் குத்தி அப்படி ரத்தம் வரும் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த நாய் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தான் வழி, அதோடைய ரத்தம் தான் போயிட்டுருக்கு. இன்னமும் அந்த எலும்புலேருந்தே ரத்தம் ஊறி வர்ற மாதிரி அந்த ரத்தத்தை என்ஜாய் பண்ணி அவள் குடிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அப்போ தான் அந்த சில நாய்கள் அதில் இறந்து போகும் அப்படின்னா சொல்கிறாங்க. இருளுக்குள் வாழுகிற நமக்கு இதே நிலைமை தான், இந்த நாய்க்கு வந்த நிலைமை தான் நமக்கு வரும். என்ன ஃபாதர் நாயோடலாம் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணா, இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கலி ஐ எம் டெல்லிங், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். அதுபோல் தான் இன்றைக்கி நம்ம இருளில் இருந்துக்கிட்டு நம்மளையே நாம் அழிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம கைவிட்டு போயிடுவோம். அந்த நிலைமை நம்ம வரக்கூடாது அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை. எபேசியர்களே, திருமுகம் 5:8-10 வரையிலான வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளிபற்ற மக்களாக வாழுங்கள். ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான வசனம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளிபற்ற மக்களாக வாழுங்கள். ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது என்று சொல்லுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, இன்னைக்கு அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த புனித வழியாக சொல்லுகிற செய்தி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒளி நமக்கும் திருமுழுக்கின் போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கு நமக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கு அணையாமல் எரிவதற்கு, நல்லா கொஞ்சம் நீங்கள் உருவகத்தோடே கேளுங்க, இந்த விளக்கு அணையாமல் எரிவதற்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். நம்ம எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா என்ன செய்யும், அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். பலருக்கு விளக்கு அணைவுமா வேணாமான்னு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அணைஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிரகாசமாக எரியலாம். ஆனால் இந்த விளக்கு அணையாமல் பிரகாசமாக எரியணும்னா எண்ணெய் ஊற்ற வேண்டும். அல்ஃபோன்ஸ் அம்மா துன்பம் என்கிற எண்ணெயை அதில் ஊற்றுனாங்க. அதுதான் என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன், நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அந்த அம்மா தன்னுடைய வேதனை, தன்னுடைய வலி, உடல் வியாதிகள், இதை எல்லாற்றையுமே ஒரு எரிபொருளாக மாற்றி தனக்குள் இருந்த அந்த ஜுவாலை, அந்த விளக்கை ஜுவாலை விட்டு எரிய வச்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் அந்த விளக்கை திரு அவைக்கு ஒளியாக தந்திருக்கிறார். இந்திய திரு அவைக்கு சிறப்பாக ஒரு வழிகாட்டியாக தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விளக்கை அணையாத விளக்காய் எப்போதும் காத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். எம்ஜிஆர்களுடைய எம்ஜிஆர் கல்லறையில் வந்து அணையாத விளக்கு எரியுது, அண்ணா கல்லறையில் எரியுது, எரிஞ்சிட்டு போகுது. அதெல்லாம் வெளிப்படையாக இறந்த பிறகு எரிகிற விளக்கு. உயிரோடு வாழ்கிற பொழுதே நாம் அந்த விளக்கை எரிய செய்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாய் மாற முடியும், இறைவன் விரும்புகின்ற ஒரு பாத்திரமாய் நாமும் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, கூடை திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன், என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக, என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக.
அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றைய பலியை ஏற்றுக்கொள்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்ஸ் அம்மாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருளை கண்ணோக்கி எருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி
கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதையின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர், புனித வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே போசன்னா,
வானகத் தந்தையே நிமையாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே முதாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிலைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
நீ வருமளவும் உமாது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் மூக்கோப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ், மறை மாவட்டத்தின் தேர்வு நிலை ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பு நிறைவேற செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் பலியில் நினைவுகூரப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனிதர்கள் திருத்தூதர்கள் இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயாது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரோ.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் உம்மீது திருகவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உன் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
இயேசுவின் அன்பு குழந்தைகளே, அல்போன்ஸ் அம்மாவுடைய விழாவை இந்த நாளில் நாம் சேர்ந்து நினைவு கொண்டாட்டத்தை நிறைவு செய்கிறோம். பாடுகளின் வழியாகத்தான் மீட்பு உண்டு என்பதை எம்பெருமான் இயேசு எனக்கும் உங்களுக்கும் சொல்லி சென்றார். அந்த பாடுகள் வழியாகவே கடவுளுடைய கோட்டைக்குள் நுழைந்திருக்கிறார் அல்போன்ஸ் அம்மா. கடவுளுடைய கனிவிறக்கத்தை நிறைவாய் பெற்றிருக்கிறார் நம்முடைய புனிதை. உயிர் உள்ளவரை என் உயிர் ஆண்டவருக்குத்தான் என்று வாழ்ந்தார். என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருநாமத்தை ஏத்தி போற்றிடு என்று திருப்பாடல் வாசிப்பது போல, உயிர் உள்ளவரை இறைவனுக்கு உண்மையுள்ள ஊழியனாய் ஓடி அந்த எல்லையை கடந்து இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டது போல, நம்மையும் இறைவன் இந்த புனித பாதைக்கு அழைக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலோடு இணைந்து தியானிப்போம்.
உள்ள
ஆண்டவரை பாடுவோம். உயிர் உள்ளவரை அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த பாடலை பாடி தியானித்த நம் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளிலே கரம் கொண்டு காக்க முன் வந்து நிற்கிறார். உடல் வேதனைகள், நான் தொடக்க உரையிலே சொன்னது போல அல்போன்ஸ் அம்மா தன்னுடைய வேதனையும் துன்பத்தையும் கருவியாக பயன்படுத்தி கடவுளை கண்டுகொண்டார். அவருடைய உடல் வேதனைகளும் நோய்களும் தான் கடவுளுடைய அந்த வாழ்வுக்கான பாதைக்கான ஒரு வழிகோலாய் அவர் கொண்டிருந்தார். ஆண்டவரே, இதோ இந்த பிரசன்னத்தில் அமர்ந்து திருப்பலியிலே பங்கெடுத்து உடல் உபாதையோடு உடலில் வேதனைப்பட்ட இடங்கள் நினைத்து நினைத்து பார்த்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வியாதி, எதற்காக இந்த பாடுகள் என்று புலம்புகிற சகோதர பிள்ளைகளை தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, நிலையான நம்பிக்கையோடு பாடுகளை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஒரு திருவுளம் என்று சொன்னால் சுகப்படுத்தும், இல்லையேல் தாங்கி நடப்பதற்கான பலத்தை தாரும். உன் பாடுகளோடு, தன் சிலுவையின் பாடுகளோடு தங்களுடைய துன்பங்களை இணைத்து ஒப்பு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இவர்களுக்கு தாருமையா. நற்சுகம் தருகிறவரே, நல்ல மெய்ப்பரே, எங்களோடு நடக்கிறவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, நாங்கள் நடப்பதையும் எழுவதையும் இருப்பதையும் அறிந்தவர் நீர்தான் ஐயா. அதனால்தான் உயிர் உள்ளவரை உன்னை பாட துணிந்திருக்கிறோம். உன்னுடைய திருநாம கீர்த்தனையை பாடி துதிக்கிற ஒவ்வொரு சகோதர பிள்ளையும் நீ ஒருபோது வெறுங்கையோடு அனுப்புவதில்லை நம்புகிறோம். அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அன்பு சமூகம், இதோ உமக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தொடும், அது வல்லமையான இரத்தத்தினால் கழுவும், உடைய தெய்வீக திருப்பார்வை அவர்கள் மீது படட்டும். வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் பெற்று மகிழ்வோடு இந்த நாளை வாழ ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் மறைபொருள்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றன. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை இவ்விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் புனிதரின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது.
உடுவதை தலையில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு உள்ளத்திற்கு விருப்பமான ஒரு வாசகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாசகம்லாம் உங்களுக்கு முதல் வாசகம், கடைசி நற்செய்தி வாசகம் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது ஃபாதர், பாருங்கள், ஆண்டவர் பிரெட்டு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நீ தான் இங்கே போட்ட சோத்தையும் நிப்பாட்டி போட்டுட்ட. நான் நிப்பாட்டலை, கொரோனா நிப்பாட்டிருச்சு. பிரைஸ் எல்லாம் அன்புக்குரியவர்களே, அடுத்த மாதத்துலேருந்து சாப்பாடெல்லாம் ஆரம்பிப்போம். ஆண்டவரை செஞ்சிருக்கிறாரு, நம்ம செய்யாமல் இருக்கப்படாது. இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் எல்லாம். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சந்தோஷம். அப்படி தான் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய அந்த காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். வார்த்தை வந்து வெறுமையாய் போகக்கூடாது பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் போகாதபடி நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம உண்ணணும். இன்றைக்கி முதல் வாசகமும் நச்செய்தி வாசகமும் சாப்பாட்டை பற்றி பேசுதுன்னொன்னையும் நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? வீட்டுக்கு போகும்போது கறி வாங்கிட்டு போகணும். இன்றைக்கி ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது செஷனுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் கறி வறுத்து சாப்பிடணும். சரி, நல்லது தான், ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல உணவு நம்ம சாப்பிட்றது நல்லது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய உணவு என்பது உடலுக்கான உணவை விட ஒரு உயர்ந்த உணவு ஆண்டவர் தருகிறார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த உணவு நமக்கு உள்ளே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டோனையும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டோனையும் என்ன குட்டி பிள்ளைகளா, சாப்பிட்டோனையும் செய்யக்கூடாத ஒரு சில வேலைகள் இருக்குது. என்ன செய்யக்கூடாது? குளிக்கக்கூடாது. அப்புறம் தங்கம் படுக்கக்கூடாது. அப்புறம் டாய்லெட்டு போகக்கூடாது. சில பேர் சாப்பிட்டோன்னே போவாங்க, அப்படி போகப்படாது பாருங்கள். அதே போல் இந்த உணவு நமக்குள்ளே போய் தங்குதும், இந்த வார்த்தைங்கிற உணவு. அப்போ இந்த உணவை நம்ம உட்கொள்ளுகிற நேரத்தில் நம்மளுடைய உள்ளம் இறங்கி இருக்கக்கூடாது. இந்த உணவு நமக்குள்ளே போகுதாங்கிறத பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்பா அம்மா பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்டோன்னே இதெல்லாம் செய்ய, குளிக்கக்கூடாது, தூங்கப்படாது, இது உடம்புக்கு கெடுதலாக போயிடும். அந்த உள்ளக்குள்ளே போய் அது சக்தியாக மாறாது. அதே போல தான் இந்த இறை வார்த்தையை கேட்கிற நேரத்தில் நீங்கள் உள்ளத்தில் சரியான பொசிஷனில் இல்லை, உங்களுடைய இதயம் ஆண்டவருடைய பாதத்தில் இல்லைன்னா அது எங்கே என்ன போயிடும்னா, அந்த வார்த்தை வீணாக போயிடும். அந்த வார்த்தை நமக்கு பலன் கொடுக்க முடியாததான் போயிடுது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை காது கொடுத்து கேளுங்கள் எஞ்சியிருப்பு இருக்கிற மக்களே அப்படின்னு அவர் முன்னாடி ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வார், ஒரு அடித்தளம் போடுவார். அடித்தளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறாரு, பேசுவார். அதே போல தான் பவுலடியார் கூட ரெண்டாவது வாசகத்தில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். அந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னாக்க எபிரேய கிரேக்க மொழியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தை பவுலடியாருடைய வார்த்தை பாராக்கலோ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் முதல்ல வச்சுருக்கிறாங்க கிரேக்கத்திலேயே, அந்த பைபிளில், கிரேக்க மொழியில் எழுதின பைபிளில். இப்போ பாருங்கள், அப்போ அவர் கூட முன்மொழியாக ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்மளை கெஞ்சி கேட்க வைக்கிறாரு. என்ன அழுத்தமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன பாருங்கள், இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியம். இந்த உணவினுடைய ஆழம், அது ஆத்மாவுக்கான உணவை நம்ம பேசுகிறோம். 1 யோவான் 5:3 கடவுளுடைய அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. கடவுள் அன்பு எங்கே இருக்குது? கடவுளுடைய அன்பை நீ வாங்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ஒரு வரி சொல்லுது. யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. ரைசலான் அன்றியா அனனியா, கடவுள் அன்பு எங்கே இருக்குதான்? கட்டளையை கடைபிடிப்பதில். பார்த்தீங்களா, அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாக இருப்பதில்லை. அப்போ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனா என்ன? இன்றைக்கி அதைத்தான் ஆண்டவர் உணவாக வைக்கிறார். இந்த உணவினுடைய ஆழத்தில் இந்த கட்டளைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் ஏதோ சொல்லுவது தான் கட்டளை. இதை செய், இதை செய்யாது, இதுதான் கட்டளை. அப்போது அவர் எதை செய்ய சொல்லுகிறார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதை அறிவது ஆற்றல், ஞானம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அறிந்தால் அது ஞானம். அந்த அறிவு எப்படி வருகிறது, அந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது? கடவுளுக்கு பயந்து கடவுள் பாதத்தில் உட்காரும் போது கிடைக்கிறது. பாருங்கள், எல்லாமே தொடர்புடைய விஷயங்கள் பார்த்தீங்களா. அப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். விதண்டவாதம் பேசுவது இது. ஆண்டவர் இங்கேருந்து பேசுவாரா? நான் நீதியின்படி நடக்கிறேன், நேர்மையின்படி நடக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டவரை பற்றி கவலை இல்லை. பாருங்கள், ஆண்டவர் நீதியின்படி நடக்க சொல்லியிருக்கிறார், அவர் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் நாம் ஆண்டவருக்கு உகந்ததை கொடுக்கணுமே. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கொடுக்கறது இருக்கு இல்லையா? ஒரு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு சோறு போடணுங்கிறது கடமைங்க, அது நீதி. அந்த சாப்பாடை கொண்டு வந்து அப்படி போட்டுட்டார், இந்தா சாப்பிடு. பைபிள் சொல்லுது, அவங்க அம்மாவுக்கு வந்து தாய்க்கு அவனாவது சோறு போடுறது என்னன்னு சொன்னானா அவனை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. கொர்பான் கட்டளை. என் தாய்க்கு, என் தாய் என்னை பெற்று தொலைஞ்சு விட்டாங்க, அதனால் இந்த தாய்க்கு நான் சோறு போட்டு தான் ஆகணும். அது கொர்பான். கொர்பான்னா என்ன? கோயிலுக்கு கொடுக்குற அந்த வரிப்பணம் மாதிரி. அதை நான் கொடுத்து தான் ஆகணும். நான் என்னென்ன அந்த இதில் சேர்ந்துருக்கிறேன். அதே போல் தாய்க்கு செய்வதை, தகப்பனுக்கு செய்வதை ஒருத்தன் குர்பான் என்று சொன்னானா, அவன் அன்றிலிருந்து அந்த தாய்க்கு சோறு போட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவன் அன்பால் செய்யாத உணவு அந்த தாய்க்கு தேவை இருக்காது. அந்த சாப்பாடை கொடுத்து அந்த தாய் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் செத்து போயலாம். பாருங்கள், சட்டங்கள் எப்படி மனுஷனுக்காக திரிக்கப்பட்டு இருந்தது பாருங்களேன். அப்போ பாருங்கள், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்கன்னா நீதி இருக்கிறது. அந்த நீதிக்கு மேலே என்ன இருக்கணும்னா அன்பு இருக்கணுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறார், உண்மைதான். கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு நாய்க்கு போடுவது போல் தின்னு தொலை, என் வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்கிறாரு. நான் செய்ய வேண்டியது ஏதோ நீதியின் பொருட்டு இது தேவையாக இருக்குது, இந்த செஞ்சிட்டேன். அதில் ஒரு அன்பு இல்லை அப்படின்னா ஒரு தாய் செய்யக்கூடிய காரியம் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கடவுள் அன்பாக இருக்கட்டும் அல்லது அயலாருடைய அன்பாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் யோசித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு குருவானவராக இருந்து இந்த ஆண்டவருடைய இல்லத்தில் நிறைய வேலைகள் செய்கிறோம். என்னோட இணைந்து பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க, வீடியோகிராஃபி எடுக்கிறவங்க, எடிட்டிங் செய்கிறவங்க, பீடத்தில் வேலை செய்கிறவங்க, பாட்டு கிளாஸில் பாடுறவங்க, இசைக்கலைஞர்கள், இப்படி அணுக்கிக்கிட்டே போகலாம். நீங்களும் ஒரு தளத்தில் வேலை செய்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் பணிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் பாருங்கள், விருப்பப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறார். அந்த பிள்ளைகள் பசியோடு வர்றாங்களேன்னு சொல்லி ஆசையோடு அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு எந்த உணர்வை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த உணர்வு உன்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த உணர்வில் ஒரு மாற்றம் நமக்கு தேவையாக இருக்கிற, அதைத்தான் ஆண்டவர் ஒருமைப்பாடு அப்படிங்கிற அடையாளத்தில் நமக்கு சொல்கிறார். பைபிளில் இரண்டாவது வாசகத்தில் ஒரு அடையாள சொல் இருக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். வெளியில் இருக்கிற அரசியல்வாதி அன்பு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்வார் சொல்லுவார், செய்ய வேண்டியதை செய்வார். அது நீதியின்படி அவர் செயல்பட்டால் போதும். மக்கள் மீது அன்பினாலும் செய்தாங்களான்றதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. அவங்க செய்ய வேண்டியது ஒரு ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக அவர் செயல்படணும், அதுதான். நீங்கள் பணி செய்கிறீங்க, பணி செய்கிற இடத்துல நீங்கள் போய் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு நீங்கள் விசாரிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. கேட்டாங்கனாக்கா சி 1 2 3 மை ஒர்க் இஸ் டன் ஓவர். ஆண்டவருடைய தளத்தில் பிள்ளைகள் அப்படியே செய்தால் சரியாக இருக்குமான்னா இல்லை. ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைக்கிறார், பெற்றுக்கொண்ட அழைப்பு கேட்ப வாழுங்கள் அப்படின்னா அந்த அழைப்பினுடைய ஆழம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாய் அது இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் வெற்றி பெற முடியும். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் பாஸ்மார்க் வாங்கணும்னா, வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்று எதையோ செய்துவிட்டு போவதல்ல, ஆண்டவருக்கு உகந்ததை தேடி அதை செய்வது. அதை தான் திருத்துதர் தன்னுடைய கடிதத்தில் எல்லாம் எழுதுறாரு. எழுதி எழுதி என்ன சொல்கிறாரு, சட்டத்தை தலையில் கட்டிக்கிட்டு ஓடாதடா, சட்டம் கொண்டு போய் உன்னை கொண்டு போய் குப்பையில் போட்டுரும், சட்டத்தை கடந்த ஒன்று உண்டு அதுதான் அன்பு. நம்பிக்கை வேணும், எதிர்நோக்கு அடுத்த ஸ்டெப்பு அதுவும் வேணும். அடுத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒன்று இருக்குது, ஹையர் லெவல் அன்பு. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் மூணில் எது சிறந்ததுன்னா அன்பு தாண்டா சிறந்தது. அந்த அன்பினாலே உந்தப்பட்ட பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுடைய அந்த அடையாளம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கோடிட்டு காட்டுறாரு. ரெண்டாவது வாசகத்தில் என்ன செய்யணும், முழுமன தாழ்மையோடு கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி. பாருங்கள் எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்கள், எத்தனை ஒக்காபுலரி. ஒருத்தரை பார்த்து அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு இது. என்ன மரியராஜம், குட்டி பிள்ளை நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? அழகாக இருக்கீங்க தானே? என்ன யோசிக்கிற, ஓட்டப்பல்லாக இருந்தாலும் நீ அழகாகத்தான் இருக்கிற. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ குட்டி பாப்பாவுக்கு அப்பா இல்லை சொல்லும், எங்கள் அப்பா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்னைய தங்கம் தங்கம்னு என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னிச்சு. அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னைய தங்கம் தங்கம்னு நான் கூப்பிடுவேன் அப்படின்னு. அதனால தான் அது தங்கம்னு கூப்பிட்றோம். என்ன தங்கம் பார்த்து யாரும் தூக்கிட்டு போயிட போகிறாங்க, ஏதோ தங்கம்னு நினச்சி. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், முழு மனத்தாழ்மையோட. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் சொல்ல வரேன் நான். ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறது வார்த்தை ஒரு சிறப்பு, அதுலேயும் சிறப்பு கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே போல தான் ஒரு வார்த்தையை பவுலடியார் ஒரு ஒரு சில காரியத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு ஆற்றலோடு சொல்கிறாரு பாருங்க. முழு மனத்தாழ்மை, வெறும் தாழ்மை இல்லைங்க, முழு மனத்தாழ்மை. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் நிற்கிற இடத்துல இந்த முழு மனத்தாழ்மை நம்மக்கிட்ட வருதான்னு யோசிச்சு பாருங்களேன். ப்ளீஸ் யோசிச்சு பாருங்கள். யோசிக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? எங்கெங்க இந்த முழு மனத்தாழ்மை இல்லாமல் கிடக்கு? ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இருக்காது. நம்ம தாழ்மையாக இருக்கிறதா நினைத்து கொண்டு என்ன செய்வோம், அந்த தாழ்ச்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, என்னக்கா இந்த குழம்பு எப்படி வச்சிருக்கிற, இந்த குழம்பு இப்படி வைக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தெரியாததா, நாங்கள் இப்படி தான் வைப்போம் நாங்கள். சரி ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், சரி அப்படியாக்கா, சரிக்கா, அத்தனை நாளைக்கு செஞ்சு பார்க்குறேன், என்ன அந்த இப்படி பண்ணி வச்சிருக்கிற. உடனே நம்ம பதில் சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, டிட் ஃபார் டேட், நீ ஒன்று சொல்லிட்டு இல்லை, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய இதை ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். அப்போ பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது பழைய மோசையினுடைய சட்டம். ஆண்டவர் சொல்லி கொடுக்குற புதிய சட்டம், முழு மன தாழ்மையோட கனிவோட பொறுமையோட. பாருங்கள் இவ்வளவும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அப்போ அடுத்து இருக்கிறவனுடைய பிரச்சனைங்கிறது கஷ்டமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. வேற ஒன்றும் இல்லை, அவங்க எல்லா விதத்துலேயும் நமக்கு நல்லவங்களாக இருந்துட்டாங்கன்னா நீ எதுக்கு முழுமன தாழ்மை வேணும், முழுமன கனிவு வேணும், எதுக்கு பொறுமை வேணும், எதுவுமே தேவையில்லையே. அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். எப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு சகோதரன் சகோதரி, அடுத்தவர்கள் என் வாழ்க்கையில் வேணும், ஏன்னா ஆண்டவர் அவர்களையும் எனக்கு துணையாக படைச்சிருக்கிறாரு, இவர்களோடு இணைந்து வாழ்வதுதான் கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிறத உணர்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தை, இதோ என் பெயரால் மக்களை கூட்டி சேர்க்காதவன் என்னோடு இராதவன். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் சண்டை நடக்கிற மனுஷங்களோட உட்காந்து யோசிச்சு பாருங்க, யார் யார்கிட்ட நீங்கள் யார் யாரை பற்றி ஒரு நாளைக்கு 100 தடவை குறை சொல்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் கொடுக்குற நிறைவான வார்த்தை என்கிற உணவால் நிறைந்திருந்ததுன்னா நீங்கள் உங்ககிட்ட நிரம்பி வழியும். ஏன் இவங்க எத்தனை துண்டை வந்து மிச்ச மீதியாக எடுத்து வச்சா நமக்கு என்ன, இவங்க சாப்பிட்டுட்டு எப்படி போனால் நமக்கு என்ன, 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சிருந்த மகன் யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஏன் விவிலியம் இதெல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அப்படி வைத்திருந்த ஒரு மகன் கொடுக்குறான், உங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனுக்கு இணையான நன்மைத்தனங்கள் உண்டா, கொடு எடுத்து. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், நீ நிறைய பேருக்கு 5000 பேருக்கு இல்லை அதை விட அதிகமாகவே நீ கொடுப்ப. கொடுத்த பிறகு உனக்கு மிச்சமீதியாக இருப்பது எப்படி இருக்கும்? 12 கூடைன்னு சீடர்களுடைய அந்த எண்ணிக்கை 12, கோத்திரங்கள் 12, ஆண்டவர் கொடுக்கிற நிறைவின் அடையாளம் 12. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை பவுலடியார் உள்வாங்கி நம்மளோட பேசுறாரு. அவர் சொல்றாரு, தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நம்மகிட்ட தூய ஆவி இருக்கிறாருன்னா நாம் இருக்கிற இடத்துல ஒன்றிப்பு வரும். அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க செய்கிறது எல்லாம் தவறான காரியமாக இருந்தாலும், நான் அந்த இடத்துல போகும்போது, நீ அந்த இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு ஒன்றிப்பு உருவாகும். அந்த இடம் வந்து மீண்டுமாய் கட்டப்படும், இல்லைன்னா அந்த இடம் பிளவுபடும். அந்த இடம் வந்து ஒரு விதமாக வேதனையில் அப்படியே கொதிக்கும். அந்த இடத்துல ஒரு கசப்பு இருக்கும், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் உணர வேண்டியது, நீ நிற்கிற இடத்துல பலன் கொடுக்க முடியாத ஒரு வேதனை உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவரையும் அதை பரிசோதித்து பார்க்க அழைக்கிறாரு. அப்படி அழைச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடல் ஒன்று, தூயாவி ஒன்று, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்று, திருமுழுக்கு ஒன்று, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவர். அப்படின்னா நீ அவர் எப்படி செயல்பட்டார் அப்படியே செயல்படு. அதனால் விளையக்கூடிய வேதனைகளை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாய் போடுவார். உங்களுடைய செயல் ஒருமைப்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற போது அது மக்களை கூட்டி சேர்க்கும், உறவுகளை கூட்டி சேர்க்கும். நீ வாழுகிற பணி செய்கிற இடத்துல அன்பு உறவுகள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்படி சேர்க்கப்படுகிற பொழுது கடவுளுடைய மாட்சி விளங்கும். அன்புக்குரியவர்களே, அழுத்தமான சில செய்திகளை சொல்லுகிற போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். தூங்கிட்டீங்களா? சாமியார் என்னமோ சொல்கிறார், அழுத்தமாக சொல்கிறார். நம்மளுடைய ஆத்மாவில் நிறைந்திருக்கிற உணவு எதுவாக இருக்கிறது சோதிச்சு பாருங்க. சோதிச்சு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு உள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து நாம் என்ன செய்யணும்? சரியானதாக இருந்தால் அதை இன்னும் அதிகமாக்கணும், தவறானதாக இருந்தால் அதை மாற்றி ஆண்டவர் விரும்புகிற அடையாளங்களை நாம் உள்ள வைக்கணும். சிந்திப்போம், ஜெபிப்போம், ஆண்டவர் பலன் தருவார். Oh, thank you.